அலைவரிசை 3.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 17 தேதி எம் தமிழுக்கு குரோதி வருடம் தைத்திங்கள் 4 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1446 வருடம் ரஜப் மாத பிறை 16. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் எம் அனைவருக்கும் நிலைமை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக இம்முடன் மர்மோனிலிருந்து இடையே காத்து கொண்டிருப்பவர் இமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மேவின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் இடையேறாது நன்னறியில் ஒழுகுதல், ஒரு சீராய் தொடர்ந்து நல்வழியில் நடப்பதுதான் ஒழுக்கம் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 8 குறள், நல்லொழுக்கம் பின்விளையும் நன்மைகளுக்கெல்லாம் விதையாகும், தீயொழுக்கம் எக்காலத்திலும் கடும் துன்பத்தை தரும் என்பதனை விளக்கும் குறள் இது. நன்றிக்கு வித்து ஆகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். லட்சியம் நல்லதாக இருந்தால் மட்டும் போதாது, அதை அடையும் வழியும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பது பழைய கருத்து. இன்று உலக அரங்கில் கேள்விக்குரியதாகிவிட்டது. எல்லா பிரச்சனைகளுக்கும் போர் மூலமாக தீர்வு காணப்பட்டு வந்தது ஒரு காலம், மன்னர்கள் ஆண்ட காலம். ஆனால் இன்று ஜனநாயக சகாப்தம், மனித உரிமைகளை வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகளின் சாசனமும் நாடுகளுக்கிடையேயான பிரச்சனைகளை பற்றி பேச்சு நடத்தும் அரங்கமாக ஐக்கிய நாடுகள் மன்றமும் ஜெனீவா உச்சக்கட்ட பேச்சுவார்த்தை போன்ற நல்ல செயல்முறைகளும் வந்துவிட்ட பிறகு நல்லறிஞரின் சிந்தனைப்படி போர்களே தேவையற்றவாகிவிட்டன. அப்படி இருக்க இன்று பல நாடுகளும் பிற நாடுகளின் உதவி ஒத்துழைப்புடன் வளர்ந்து வருகின்ற போதும் அங்குமிங்குமாக வன்முறை தலைதூக்கி இருக்கிறது. தீவிரவாதம் போர்கள் கருத்தளவில் இருப்பதில் தடையில்லை, ஆனால் அது கொலை கொள்ளை முதலிய வன் செயலாக உருவாவதை அனுமதிக்க முடியாது. இன்று தீவிரவாதிகளின் கொலை கருவிகளுக்கு அப்பாவி குடிமக்களும் பலியாகிறார்கள். நாட்டுக்கு நாடு போர் நடக்கும் போது பொதுமக்கள் பலர் இறந்து வருகின்றார்கள். குறிப்பாக பெண்களும் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவதை எந்த முறையில் தான் ஏற்றுக்கொள்வது? வன்முறையால் நன்மை உண்டாக முடியாது. தனி ஒருவனாக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, தனி ஒருவனின் பிரச்சனையாக இருந்தாலும், மக்கள் குழுக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் செயல்முறை என்பது மாறக்கூடாது. குழுவின் லட்சியம் நல்ல லட்சியம் என்பதால் கொலை செய்வது நல்ல செயல்முறை ஆகிவிடாது. நல்ல செயல்முறை தனியொருவனுக்கு நல்லொழுக்கம் என்றால் குழுக்களுக்கும் அதுதான் நல்லொழுக்கம். நல்லொழுக்கமே நன்மைக்கு விதை. அதனால்தான் நன்மையை லட்சியமும் நன்முறையில் நிறைவேற்றுவதை காண முடியும். வன்முறை தீய செயல்முறையாகும், அதனால் என்றும் துன்பம்தான் உண்டாகும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தின் 8 குறள், 138 குறள்.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து நச்சிந்தனை. நச்சிந்தனை குட்டிக்கதையுடன் எம்முடன் இணைந்து கொள்பவர் நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள்.
சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிகளில் உங்களுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய சிந்தனை பகுதியில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற முதுமொழியை விளக்குவதாய் அமையும் கதையை செவிமடுத்து சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரனும் வசித்து வந்தான். வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் சில நாய்கள் இருந்தன. அவை அடிக்கடி வேலி தாண்டி வந்து அந்த விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாக இருந்தன. இதனால் வருத்தமடைந்த விவசாயி தன் அயல் வீட்டு வேட்டைக்காரனிடம், நாய்கள் ஆட்டுக்குட்டிகளை கடித்து காயப்படுத்துகின்றன, கட்டி போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியும் அதை அவன் காதில் வாங்கவே இல்லை. மீண்டும் வேலி தாண்டி நாய்கள் பட்டிக்குள் புகுந்து குட்டிகளை கடித்து விடவே மிகவும் கோபத்துடன் வேட்டைக்காரனிடம் புகார் செய்தான். உடனே வேட்டைக்காரன் சற்று கோபத்துடன், ஆட்டை கடிப்பதும் துரத்துவதும் நாய்களின் சுபாவம், அதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டான். இதனால் வருத்தமடைந்த விவசாயி ஊர் பெரியவர்களிடம் நடப்பவைகளை எடுத்து கூறி வேட்டைக்காரனை தண்டிக்கும்படி வேண்டி நின்றான். ஆனால் இவன் கூறுவதை செவிசாய்த்த பெரியோர்கள், இவனை தண்டிப்பதனால் நீங்கள் இருவரும் எதிரிகளாகி எதிரெதிர் வீடுகளில் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது வசிக்கப் போகிறீர்களா, அல்லது நண்பர்களாக அயல் வீடுகளில் இருக்கப் போகிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு விவசாயி அவர்கள் கூறிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, அயல் வீட்டுக்காரனை நண்பனாக பார்ப்பதில்தான் எனக்கு விருப்பம் என்றான். உடனே ஊர்பெரியவர்களின் யோசனையின் பிரகாரம் தனது பட்டியிலிருந்த ஆட்டுக்குட்டிகளில் மிகவும் அழகிய குட்டிகள் இரண்டை எடுத்து சென்று வேட்டைக்காரனின் இரண்டு மகன்களுக்கும் விவசாயி பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் மகிழ்ச்சி, இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது அந்த வேட்டைக்காரன் யாரும் கூறாமலேயே வேட்டை நாய்களை சங்கிலியால் கட்டி போட்டான். தனது பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டிகளை பரிசளித்த விவசாயிக்கு தானும் காட்டிலிருந்து கொண்டு வந்த அரிய பழங்கள் கிழங்குகளை வேட்டைக்காரன் கொடுத்தான். இதனால் இருவருக்கிடையிலும் நல்லுறவு ஏற்பட்டு நண்பர்களாக இருந்தனர். நேயர்களே, கதையை செவிமடுத்தீர்களா? நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்றோ, நம்மிடம் வலிமை இருக்கிறது என்றோ எந்த சந்தர்ப்பத்திலும் வீணாக எதிரிகளை சம்பாதிக்காமல் வாழ்ந்தால் வாழ்வது இலகுவானது. நன்றி, வணக்கம்.
அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். தை பிறந்து விட்டது. இருந்தும் கடந்த வாரம் இடம்பெற வேண்டிய தைப்பொங்கல் பற்றிய உரையாடலை சங்கநாதத்தின் குடும்ப உறுப்பினரான திரு குருபரன் ஸ்வீட்ரா தம்பதிகளின் செல்வங்களான செல்விகள் துவாரகா மற்றும் தமிழோசை குருபரன் அவர்களின் தைப்பொங்கல் பற்றிய பகிர்வினை கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கவிதை சொல்ல போகிறோம். பொன்னான நாள் ஒன்று பொங்கி பரவிதா, பொங்கி வா தமிழா. பொன்னான நாள் ஒன்று பொங்கி பரவிதா, பொங்கி வா தமிழா.
செங்கமலம் பறித்து வந்து செந்தமிழர் நாமெல்லாம் செங்கருதை வணங்கித பொங்கல் ஒன்று பிறந்ததென்று பூரி பரைவோம். செங்கமலம் பறித்து வந்து செந்தமிழர் நாமெல்லாம் செங்கருதை வணங்கித பொங்கல் ஒன்று பிறந்ததென்று பூரி பரைவோம்.
பண்பத்த உழவர் குதி புண்பத்து போகாமல், பண்பத்த உழவர் குதி புண்பத்து போகாமல், கண்பத்த இடமெல்லாம் கதிரதனை விளைவிக்கும், கண்பத்த இடமெல்லாம் கதிரதனை விளைவிக்கும், கதிரவனை போச்சிதா பொங்குவோம் பொங்கல், கதிரவனை போச்சிதா பொங்குவோம் பொங்கல்.
தங்கமான தமிழ் மகனின் தரணி வியந்த வீரம் தன்னை பொங்கலோ பொங்கலோ என்று புகழ்ந்து பொங்கித பொங்கலொன்று பிறந்ததென்று புதுப்பானை எரிச்சுவா. தங்கமான தமிழ் மகனின் தரணி வியந்த வீரம் தன்னை பொங்கலோ பொங்கலோ என்று புகழ்ந்து பொங்கித பொங்கலொன்று பிறந்ததென்று புதுப்பானை எரிச்சுவா.
புத்தாதை கத்தி புது நெல் பறித்து புத்தாதை கத்தி புது நெல் பறித்து சத்தாக சமையல் பதைக்க ஒத்தாக வேண்டும் நாம் எல்லோரும் சத்தாக சமையல் பதைக்க ஒத்தாக வேண்டும் நாம் எல்லோரும்
வித்தாக போனவரை மனதில் இருந்த சொத்தாக வந்தது இப்பொங்கல் என்று பெருமிதம் அறிவோம். வித்தாக போனவரை மனதில் இருந்த சொத்தாக வந்தது இப்பொங்கல் என்று பெருமிதம் அறிவோம்.
உழைத்து இழைத்த உழவர் கொதி உழைத்து இழைத்த உழவர் கொதி களைப்பு நீங்கி கால் ஆடிதா களைப்பு நீங்கி கால் ஆடிதா கரும்பு பொங்கல் பொங்குவோம் வா கரும்பு பொங்கல் பொங்குவோம் வா.
இனியாவது ஈழத்தமிழ் வாழ்வில் இனிமே பொங்குவோம் பொது பொங்கல் இனியாவது ஈழத்தமிழ் வாழ்வில் இனிமே பொங்கிட பொங்குவோம் பொது பொங்கல்.
மதங்கள் தோன்றும் முன்பில் பிறந்த மனித இனம் மதங்கள் தோன்றும் முன்பே பிறந்த மனித இனம் பரந்த வெளிச்சம் தரும் பகல் அவனை போற்றும் பரந்த வெளிச்சம் தரும் பகல் அவனை போற்றும் இணைய நாள் இந்த நாள் இதை ஒன்றாக கொண்டாடுவோம் வெஞ்சாவும் எமக்கு வேண்டியதை இனிய நாள் இந்த நாள் இதை ஒன்றாக கொண்டாடுவோம் வெஞ்சாவோம் எமக்கு வேண்டியதை அன்புதன் துவாரகா.
என் தமிழ
இளந்தளிரை அடுத்ததாக அலங்கரிக்க ஒரு குட்டி கதையுடன் வந்திருப்பவர் திரு சுதாகரன் மற்றும் வணிகா தம்பதியினரின் செல்வ புதல்வியான செல்வி சுபீட்சா சுதாகரன் அவர்கள்.
சங்கநாதம் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய இளந்தளிருக்காக நான் ஒரு கதை தர வந்துள்ளேன். எனது பெயர் சுபீட்சா சுதாகரன். கிளப்புறா புறாக்கள் ஓரிடத்தில் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. வேடன் அம்பிற்று குறியான பறந்து ஒன்று பலத்த காயத்துடன் அந்த கூட்டத்தின் நடுவே விழுந்தது. புறாக்கள் அந்த பருந்துக்கு மருந்திட்டு காப்பாற்றிட முயன்றன. அங்கே கிளப்புறா ஒன்று இருந்தது. பிள்ளைகளே வேண்டாம், இந்த பருந்தால் நமக்கு ஆபத்தே விளையும், அது செத்து போகட்டும், அப்படியே விட்டு விடுங்கள் என்றது. ஆனால் புறாக்கள் கேட்கவில்லை. பெரியவரே, நம் கண்முன்னால் ஒரு உயிர் ஊசலாடும் போது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? முதல் உதவி செய்து மருந்திட்டு அந்த பருந்தையும் காப்பாற்றின. பருந்து குணமடைந்தது. நண்பர்களே, உயிருக்கு போராடும் என்னை உங்கள் அன்பு உள்ளங்களால் காப்பாற்றினீர்கள். உங்களை விட்டு பிரியவே எனக்கு மனமில்லை. சில காலம் உங்களுடன் தங்கியிருக்க விரும்புகிறேன் என்றது. இப்போதும் குலப்புறா அறிவுரை கூறியது. பிள்ளைகளே, பருந்து காயம் பட்ட போதே கூறினேன் அப்படியே விடுங்கள் சாகட்டும் என்று. நீங்கள் கேட்கவில்லை, காப்பாற்றினீர்கள். இப்போது அதை அனுப்பிவிடுங்கள். இங்கே தங்க அனுமதிக்க வேண்டாம், ஆபத்து விளையும் என்றது. இப்போதும் புறாக்கள் கேட்கவில்லை. பருந்து அங்கு தொடர்ந்து தங்க அனுமதித்தன. சில காலம் சென்றன. பருந்து அன்று புறாக்களை கூட்டியது, அவற்றிடம் பேசியது. நண்பர்களே, எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீர்கள்? உங்களுக்கு என்று ஒரு தலைவன் வேண்டாமா என்றது. புறாக்கள் ஒன்றை ஒன்று பார்த்தது. பிறகு நீயே எங்கள் தலைவனாக இரு என்றன. மழைக்காலம் புறாக்களால் வெளியில் சென்று இறை தேட முடியவில்லை, பட்டினி கிடந்தன. இந்த நிலையில் பருந்து புறாக்களை அழைத்தது. எல்லா புறாக்களும் பருந்தினை பார்க்க சென்றன. இரு தினங்களாக நான் பட்டினி கிடக்கிறேன், உங்களுக்கென்றோ மனச்சாட்சி இல்லையா? உங்கள் தலைவனை பட்டினி கிடக்க விடலாமா என்றது. புறாக்கள் அதனிடம், தலைவா, நாங்கள் எல்லோரும் பட்டினிதான், பிறகு உனக்கு பிடித்த இரை கொண்டு வர முடியும் என்றன. பருந்து அலறியது. நீங்கள் பட்டினி கிடங்கள், இல்லை சாகுங்கள், எனக்கு இறை வேண்டும் என்றது. புறாக்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. பருந்து கூறியது, உங்கள் குஞ்சுகளில் ஒன்றை தாருங்கள், தினம் ஒரு குஞ்சு போதும், நான் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றது. புறாக்கள் தங்களுக்கு வந்த ஆபத்தை உணர்ந்தன. கிளப்புறா சொன்ன போதெல்லாம் உதாசீனப்படுத்தினோமே, இப்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டோமே என பழித்தன. கிளப்புறாவிடம் ஓடின. நாம் ஆயிரக்கணக்கில்லோம், ஒரே ஒரு பருந்துதான் உள்ளது, அடித்து விரட்டுங்கள் என்றது. புறாக்கள் ஒன்று சேர்ந்தன. பருந்தை அடித்து விரட்டி விட்டன. அதன் பின்னர் கிளப்புறாவின் அறிவுரையினை கேட்டே நடந்தன. முதியோர் சொல்லை தட்டாதே. நன்றி.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். மற்றும் இந்தியாவுக்கு விசேட சேவை, குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இன்டர்நெட் மூலம் பணமாற்று சேவை, உலகெங்கிலும் பாகத்திலிருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை, குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை. இப்பொழுதே அடையுங்கள். 0727-46-9441 சண்டிங்கம் ரோட், சண்டிங்கம், ஆக்லாந்து.
இனி தந்தை பெரியார் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் பற்றிய கருத்தை தருபவர் திருச்சி ஜோசப் கல்லூரி தமிழ்துறை தலைவரும் பேராசிரியருமான திரு சூசை அவர்கள்.
இனிய தமிழ் உறவுகளே, வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே தந்தை பெரியாரை விட கப்பலோட்டிய தமிழன் வாவுசி எவ்வளவு சிறந்த தலைவர் என்று சொல்லி, ஏதோ கப்பலோட்டிய தமிழன் வாவுசி அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு பெரிய ஒப்பீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கனிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிறு குழந்தைகள் இரண்டு பெற்றோர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, உங்கள் தந்தையாரை விட எங்கள் தந்தையார் ரொம்ப வீரம் மிகுந்தவர் என பேசுவார்களாம். அதுபோல் இருக்கிறது. இது இரண்டு தந்தையர்களும் ஒரே களத்தில் இருப்பார்கள். அதுபோல கப்பலோட்டிய தமிழன் வாவூசி அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரே நேரத்தில் களத்தில் இருந்தவர்கள். இவரை பற்றி அவரும் அவரை பற்றி இவரும் பெருமையோடு பேசிக் கொண்டார்கள். திருவண்ணாமலையில் ஒரு முறை தமிழர்கள் மாநாடு நடந்தபோது, என்னை விட தகுதி வாய்ந்தவர் பாபு சிதம்பரனார் தான், அவரைத்தான் நீங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பேசினார். அதை விட நண்பர்களே, தந்தை பெரியாரை பற்றி பாபுசி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1928 அவர் சொல்லுகிறார், திரு ராமசாமி நாயக்கரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. அவரை பற்றி ஐரோப்பியாவிலே உள்ள பார்லிமெண்டில் பேசப்படுகிறது என்றால், நாயக்கரின் புகழை பற்றி நான் என்ன சொல்வது? சுருங்க சொல்லின் நாயக்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லா தலைவர்களையும் விட பெரிய தியாகி என்றுதான் சொல்ல வேண்டும். இது எப்போது வாவு சிதம்பரனார் பேசியது? 1928 நண்பர்களே. அப்பொழுது தந்தை பெரியார் என்கிற பட்டம் கொடுக்கப்படவில்லை. அப்போது திராவிடர் கழகம் இல்லை. அப்போது தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற காலம். இப்படி தியாகச்செம்மல் வாவுசி அவர்களாலே எல்லா தலைவர்களையும் விட பெரிய தியாகி என்று சொல்லப்பட வேண்டியவர், ஐரோப்பிய பாராளுமன்றமே அவரை பற்றி விவாதிக்கிறது என கூறியிருக்கிறார் என்றால், வாவு சிதம்பரனாருடைய உயரம் என்ன, தந்தை பெரியாருடைய உயரம் என்ன என்பதும் நமக்கு நன்றாக இதிலே புலனாக இருந்த நண்பர்களே. இதை சொன்னவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். நண்பர்களே, 1927 சேலத்தில் பிராமணர் அல்லாதார் மாநாடு நடக்கிறது. ரொம்ப நெருக்கமாக பாபுசி அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் உறவு இருக்கிறது. பாபுசி அவர்கள் இறந்தபோது ஒரு மூலையில் சிறிய செய்தியை அன்றைய ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட போது, தந்தை பெரியார் பெரிய கட்டுரை எழுதிய குடியரசில் வெளியிட்டார். அவருக்கு புகழஞ்சலின்னு பெரிய அளவில் செலுத்தியவர் நண்பர்களே. இருவரும் இணைந்து செயல்பட்டவர்கள். 1928 காலங்களில், ஏன் நீங்கள் 1919 கூட பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு கூட பெரியாருடைய சார்பிலே தான் வாவுசி சென்றதாக அவரே எழுதுகிறார். இப்படி வாவு சிதம்பரனாரும் அவரை சார்ந்தவர்களும் பெரியார் மீது இவ்வளவு உயர்ந்த சிந்தனையை முன்வைக்கிற போது, சிலர் இன்றைக்கு பெரியாரை விட உயர்ந்தவர் வாவு சிதம்பரனார் என சொல்வது இருக்கிறத வேண்டுமென்றே உள்முரணை உள்பகைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். கவிஞர் தெய்வச்சிலைங்கிறவர் கப்பலோட்டிய தமிழன் வாவுசி 100 ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நான் பெரியார் சிந்தனைகள் ஆணைமுத்து நூலில் இருந்தோ, திராவிடர் கழக நூல்களில் இருந்தோ, அல்லது வீரமணியார் நூலில் இருந்தோ இந்த சான்றுகளை பேசவில்லை. வெளியில் இருக்கிற திராவிடர் கழகத்திற்கு தொடர்பு இல்லாத மற்றவர்களால் எழுதப்பட்ட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்க செய்தி தான் இந்த செய்தி. ஐரோப்பிய பாராளுமன்றமே அவரை பேசுகிறது என்று வாவு சிதம்பரனாலே பாராட்டப்பட்ட தந்தை பெரியாரை சிலர் இன்றைக்கு ஏதோ வந்து விமர்சனம் செய்வது என்பது இருக்கிறதே, மிக கொடுமையானது மட்டுமல்ல, அறிவிலித்தனமானது மட்டுமல்ல, இது வந்து குழந்தைத்தனமானது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் வந்து பேசுவது என்பது உட்பகையை உண்டாக்கி தமிழர்களை வீழ்த்துகிற வேலை என்பது மட்டும் நமக்கு புலனாகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, அவர் ஏதோ உதவி கிட்டு கடிதம் எழுதினார், அதை இவர் பத்திரமாக வைத்திருந்தார் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே. இந்த கவிஞர் தெய்வச்சிலை எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலே கூட அதை எழுதியிருக்கிறார்கள், என் மகனுக்கு என்னால் பணம் கட்ட முடியவில்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனை அனுப்பலாம்னு நினைக்கிறேன், உங்க பரிந்துரை வேணும் என்று எழுதியதை இந்த தெய்வச்சிலை என்கிற திராவிடர் கழகத்தை சாராதவர் தானே வெளியிடுகிறார். அப்படியானால் இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால், இவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற பெரியாரிய சிந்தனையாளர்களை கொச்சப்படுத்த வேண்டும், பெரியாரை கொச்சப்படுத்த வேண்டும், அதனாலே நம்முடைய எதிரிகள் வந்து நம்முடைய பகைவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதனாலே இவர்களுக்கு ஏதேனும் ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இப்படி பேசுகிறார்களே தவிர, உண்மையில் கப்பலோட்டிய தமிழர் மாவு சிதம்பரனாரும் தந்தை பெரியாரும் எவ்வளவு இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல நிலைகளில் காண முடிகிறது. நன்றி.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள்.
வணக்கம். நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் பொங்கல் விழா மாசி மாதம் முதலாம் தேதி மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் 10 முதல் நடைபெற உள்ளது. அதில் பல கலை நிகழ்ச்சிகளுடன் மதிய போசனமும் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரக வரக என்று அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரான்ஸில் இருந்து தாயகத்தின் மூத்த கலைஞரான திரு தயாநிதி தம்பதியா அவர்களின் கவிதை ஒன்றை கேட்கலாம்.
பொறுமையின் சிகரம் என நான் அகரமறிந்த நாளிலிருந்து பெருமையின் பேசு பொருளாய் இயற்கை அன்னை முதல் நிலையில் இருந்தமையை அறிவே. பொறுமையின் சிகரம் என நான் அகரமறிந்த நாளிலிருந்து பெருமையின் பேசு பொருளாய் இயற்கை அன்னை முதல் நிலையில் இருந்தமையை அறிவே. நீர், நிலம், கடல், காற்று, நெருப்பு எனும் ஐம்பூதங்களும் உம்மை காத்திடும் இயற்கையின் இலவச சீர்வரிசைகளாகும். நீர், நிலம், கடல், காற்று, நெருப்பு எனும் ஐம்பூதங்களும் உம்மை காத்திடும் இயற்கையின் இலவச சீர்வரிசைகளாகும். இவற்றை நாம் வணங்கவும் தவறியதில்லை. ஏனோ மனிதன் செயற்கையின் நேசிப்பில் இயற்கையை பேணிட மறந்ததன் பிரகாரம் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க தொடங்கிவிட்டோம். இவற்றை நாம் வணங்கவும் தவறியதில்லை. ஏனோ மனிதன் செயற்கையின் நேசிப்பில் இயற்கையை பேணிட மறந்ததன் பிரகாரம் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க தொடங்கிவிட்டோம். வளிமண்டலம் அசுத்தமானது, காடுகள் அழிக்கப்பட்டது, புயலுக்கும் சூறாவளிக்கும் பலியானோம். வாழ்வியலில் பெரும் குழப்பம் வாழ்க்கை களையிழந்தது. வளிமண்டலம் அசுத்தமானது, காடுகள் அழிக்கப்பட்டது, புயலுக்கும் சூறாவளிக்கும் பலியானோம். வாழ்வியலில் பெரும் குழப்பம் வாழ்க்கை களையிழந்தது. போர் அனர்த்தங்களால் பூமி நஞ்சானது, வெடிக்குண்டுகளினால் நிலம் சேதாரமானது, ஏவுகணைகளால் வானம் கிழிந்தது, நிலநடுக்கங்களால் பூகம்பம் வெறிகொண்டு வெடித்தது. ஓர் அனர்த்தங்களால் பூமி நஞ்சானது, வெடிக்குண்டுகளினால் நிலம் சேதாரமானது, ஏவுகணைகளால் வானம் கிழிந்தது, நிலநடுக்கங்களால் பூகம்பம் வெறிகொண்டு வெடித்தது. பூமியின் அடித்தட்டு ஆட்டம் காணத் தொடங்கியதால் கடலில் இருந்து சுனாமி மக்களை காவு கொண்டது. விஞ்ஞானம் ஆயிரம் விளக்கம் சொன்னாலும் இயற்கை அன்னையின் ஊழிக்கூத்திற்கு வழி சமைத்தவன் மனிதனே என்பது மறைபொருளாகும். பூமியின் அடித்தட்டு ஆட்டம் காணத் தொடங்கியதால் கடலில் இருந்து சுனாமி மக்களை காவு கொண்டது. விஞ்ஞானம் ஆயிரம் விளக்கம் சொன்னாலும் இயற்கை அன்னையின் ஊழிக்கூத்திற்கு வழி சமைத்தவன் மனிதனே என்பது மறைபொருளாகும். மரம் செடிகளோடு மலை மடுகென கொள்ளைகளை மனிதன் மேற்கொள்ள இயற்கை தன் பாதுகாப்பு அரணை இழந்து விட்டது. மரம் செடிகளோடு மலை மடுகென கொள்ளைகளை மனிதன் மேற்கொள்ள இயற்கை தன் பாதுகாப்பு அரணை இழந்து விட்டது. இயற்கை இயல்பு நிலையை இழந்து விட்டது. ஓசோன் மண்டலத்திலும் ஓட்டைகள் விழத் தொடங்கி நெடுநாளாச்சு. இயற்கை இயல்பு நிலையை இழந்து விட்டது. ஓசோன் மண்டலத்திலும் ஓட்டைகள் விழத் தொடங்கி நெடுநாளாச்சு. அறியாமையால் மனிதன் தானே தனக்கு பாடை கட்டியதால் தான் வாடையும் கோடையும் மாறியும் மாறி மாறி கச்சேரி நடத்துகின்றது என்பதை உணர்ந்து இயற்கையை நேசிப்போம், கூடவே திருட்டையும் தவிர்ப்போம். அறியாமையால் மனிதன் தானே தனக்கு பாடை கட்டியதால் தான் வாடையும் கோடையும் மாறியும் மாறி மாறி கச்சேரி நடத்துகிறது என்பதை உணர்ந்து இயற்கையை நேசிப்போம், கூடவே திருட்டையும் தவிர்ப்போம். ஊழி கூத்தடங்கும் இயற்கை செழிக்கும் உமை காக்கும் என நம்புவோமாக. ஊழி கூத்தடங்கும் இயற்கை செழிக்கும் உமை காக்கும் என நம்புவோமாக. இவை தயாநிதி தம்பையா அவர்கள் பிரான்சிலிருந்து அனுப்பி வைத்திருக்க கூடிய கவி வரிகளாக இருக்க.
நன்றி நேர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தீன்.